ஜல்லிக்கட்டு மீதான தொடரும் தடை குறித்த ஒரு விவாதம் பரிமாற்றம் நிகழ்ச்சி. ஜல்லிக்கட்டு மீதான தடை தொடர வேண்டும் என்ற கருத்து கொண்டவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள நாம் பெரிதும் முயற்சித்தோம். அப்படியான கருத்து கொண்டவர்களை இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள இறுதிவரை முயற்சித்தும் இயலவில்லை. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் யாருக்காவது ஜல்லிக்கட்டு மீதான தடை தொடர வேண்டும் என்று கருத்திருந்தால் எம்மை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது ஒரு மின்னஞ்சல் அனுப்புங்கள், அல்லது ஃபேஸ்புக் வழியாக சொல்லுங்கள். அப்படியான மாற்று கருத்துக்களையும் எதிர்வரும் நிகழ்ச்சிகளில் இணைத்துக் கொள்ள நாம் தயாராக உள்ளோம். வணக்கம் அனு, மதன்ராஜ், விக்னேஸ்வரி. இப்ப இந்தியா பொறுத்தளவுல, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஜல்லிக்கட்டு வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விளையாட்டா இருக்கு. அதை நடத்தணும்னு இங்க மெல்பர்ன்லயும் சிட்னிலையும் கூட ஆர்ப்பாட்டம்னு சொல்லலாம், அல்லது வந்து அது சம்பந்தமான நிகழ்வு நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலயும் நிறைய போராட்டங்கள், நிறைய ஆர்ப்பாட்டங்கள், நிறைய பேரணிகள் நடந்திருக்கு. ஏன் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விளையாட்டை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க?
நான் விக்னேஸ்வரி பேசுறேன். தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்து வளர்ந்த பெண். ஸோ அதனால எனக்கு இந்த விளையாட்டை பற்றின சில விஷயங்கள் தெரியும். தமிழ் பாரம்பரியத்துல ஒரு முக்கியமான விஷயமா இது இருக்குது. ஸோ அதனால இந்த பாரம்பரியத்துல நம்ம பாரம்பரியத்தோட ஒன்றோட ஒன்றா இணங்கி வாழ்ந்த தமிழ் மக்கள் அப்படிங்கிற ஒரு காரணம், அது இல்லாம இதனால நம்ம பயனடைஞ்சிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இந்த விளையாட்டை வந்து ஒரு விளையாட்டா பார்க்காம நம்மளோட மரபா, நம்மளோட பாரம்பரியமா, தமிழர்களோட ஒரு வீர விளையாட்டா இதை பார்த்துட்டு இருக்கோம்.
காதலும் வீரமும் தான் எங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. இதுல வீரத்தோட அடையாளம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு.
மதன்ராஜ், இப்ப பண்பாடு அடையாளம் அப்படின்னு சொன்னா கூட பண்பாடுகள் வந்து மாற்றப்பட வேண்டிய பண்பாடுகள், பழமையான பண்பாடுகள் வந்து மாற்றப்படணும் இல்லையா?
அதான் தப்பு. நம்ம எப்பயுமே பண்பாடு அப்படின்னு பேசினாலே அது வந்து பழமைவாதி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பண்பாடுங்கிறாலே அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குங்க, அதை நம்ம புரிய மாட்டேங்கிறோம்.
அதை புரிஞ்சுக்க முற்படும் பொழுது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பா இருக்கும்.
நான் வந்து அனு பேசுறேன். நான் கரூர்ல இருந்து வரேன், மதுரையோட மருமகள். பாரம்பரியம் பண்பாட்டை தவிர இதுக்கு பின்னாடி ஒரு பிரீடிங் சயின்ஸ் இருக்கு. என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் காளைகள் வளர்க்குறாங்க. விளையாட்டு மூலமா அவங்கவுங்க காளை எல்லாரும் கொண்டுட்டு வந்து பெஸ்ட் பிரீட் அந்த ஜல்லிக்கட்டப்ப தேர்ந்தெடுத்து அதால வந்து அந்த அந்த இனத்தையே பெருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்றோம், அந்த ஜல்லிக்கட்ட விளையாட்டை. அதுக்கப்புறம் தோத்த காளைகளை என்ன பண்ணுவோம்னா, நாங்க ஃபார்ம்ல வயலுக்கு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இது இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் இதுதான்.
ஆனா இப்ப என்ன ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா வந்துட்டு மொத்தமா வந்து ஒரு சந்தையா தான் பாக்குறாங்க. வெளிநாட்டு கம்பெனிகள் என்ன பாக்குறாங்கன்னா, ஒரு சந்தையா காக்கணும், ஒரு பெரிய சந்தையா ஆக்கணும், நம்ம அதுல இருந்து முதலீடு.
அதுக்கும் ஜல்லிக்கட்டு என்ன சம்பந்தம் மதன்ராஜ்?
அதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. இப்ப அவங்க பேசின அந்த பிரீடிங் சயின்ஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா. இது என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து வர்ற, ஐ மீன் இங்க இருக்க நேட்டிவ் பிரீட், அதாவது இந்தியாவில இருக்க நேட்டிவ் பிரீட கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சா, நம்ம வெளிநாட்டுல இருக்க ஜெர்சி பசுவோ இல்ல ஹோல்சேல் ஹெச்எஃப்ஓ அதான் நம்ம இம்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு.
இப்ப உலக பொருளாதார மயமாக்கல வந்து இந்தியாவில பல வெளிநாட்டு கம்பெனிகள், வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து தொழில் செய்து முதலீடு செய்து பொருட்களை வந்து இம்போர்ட் பண்றாங்க, இறக்குமதி செய்து இருக்கிறாங்க. இதுக்கும் இப்ப காளை மாட்டை வந்து இறக்குமதி செய்யறதுக்கு என்ன பத்தி பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? எல்லாம் ஒண்ணுதானே இல்லையா? மற்ற பொருட்கள் இறக்குமதி செய்யற மாதிரி காலமாட இறக்குமதி செய்ய போறாங்க.
ஆனா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது, நம்ம வந்து இந்த ஏறுதழுதல்ங்கிற ஜல்லிக்கட்டை பத்தி பேசும்பொழுது, அதுல உள்ள சயின்ஸ பத்தி, அதுல உள்ள பேக்ரவுண்ட பத்தி மட்டும் நம்ம பேசும்பொழுது அதனோட உண்மைகளை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப அவங்க மனு அவர்கள் சொன்ன மாதிரி பிரீடிங்கிறது வந்து மிகவும் முக்கியமான விஷயம். இப்ப இனப்பெருக்க நம்ம பால், பசுல இருந்து பால் கிடைக்குது, அதுல இருந்து பல பயனடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ அந்த பசுக்களை மட்டுமே வச்சு நம்ம இனப்பெருக்கம் பண்ண முடியாது இல்லையா? காளைகள் நமக்கு தேவைப்படுது, அதுவும் நாட்டு காளைகள், வீரியம் மிகுந்த காளைகள் தேவைப்படுதுங்கிறப்போ அதை வந்து நம்ம பயிற்சி, அதுக்கு சிறப்பான பயிற்சியை கொடுக்கறதுக்கு அந்த வேறு தழுவுதல்ங்கிற அந்த ஒரு விளையாட்டோ இல்ல வந்து ஒரு பாரம்பரியமோ மிகவும்
அவசியமானதுன்னு சொல்றதுல வந்து இருக்கிற ஒரு பெரிய அபாயம் என்னன்னா, வந்து நீங்க வந்து விலங்குகளை வந்து கொடுமைப்படுத்துறீங்க இல்லையா? க்ரூவல்டி.
இல்ல, கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. இது வந்து முழுமையாக ஒப்புக்கொள்ள முடியாது.
அது வந்து
அப்படின்னு பார்த்தா, ஏறுதழுவுதல் வந்துட்டு அனிமல் க்ரூவல்டி அப்படின்னு பார்த்தா, அப்படின்னா ஹார்ஸ் மேல இருக்க போலோ ஈவெண்ட்டை ரத்து பண்ணணும். ஆர்மியில இருக்க ஹார்ஸ், மியூலு, குதிரை படை இருக்கு, கேமல் ஒட்டகப்படைகள் இருக்கு. ஜல்லிக்கட்டில் யாரும் காளையை அடக்குவது கிடையாது, ஏறு தழுவுதல். இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு பெருசா ஆயிருச்சு, பட் ஆனா அதுலயே மூணு வெர்ஷன் இருக்கு. இப்ப கிரிக்கெட்ல டெஸ்ட் மேட்ச் இருக்கு, ஒன் டே மேட்ச் இருக்கு, ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இருக்கு. அதே மாதிரி ஜல்லிக்கட்டுலயும் எப்படி இருக்கு, ஏறு தழுவுதல் இருக்கு, ஜல்லிக்கட்டு இருக்கு, அதாவது சல்லி காசுகள் கட்டப்பட்ட துண்டு அதை எடுக்கிறது, அதான் ஜல்லிக்கட்டு. மஞ்சு வரட்டு இருக்கு. சோ இது மூணு வேரியன்ட் இருக்கு. மக்களுக்கு யாருமே தெரிய மாட்டேங்குது. ஆனா கிரிக்கெட்ல கேளுங்க, டெஸ்ட் இருக்கு, ஒன் டே இருக்கு, T20 இருக்குன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஏன், அவேர்னஸ் மீடியால போட்டு போட்டு காமிக்கிறாங்க, அதுல வச்சு விளம்பரத்துல இருந்து காசு எடுக்கிறாங்க, அதனால எல்லாத்துக்கும் போகுது. ஆனா இது வந்து நம்ம பாரம்பரியம் சொன்னா இது பழமைவாதி போங்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுறாங்க.
இத தடுக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒரு நாங்க என்ன சொல்றோம்னா, இதுக்கு பின்னாடி ஒரு ஜியோ பாலிடிக்ஸே நடக்குதுன்னு தான் சொல்றோம். ஒரு பெரிய லாபி நடக்குது, ஒரு ஜெர்ம் பிளாசமே டிஸ்ட்ரக்ஷன் டிஸ்ட்ரக்ட் பண்றதுக்குரிய சதி நடக்குதுன்னு தான் இத சொல்றோம். இது வந்து வெறும் ஜல்லிக்கட்டு தடை மட்டும் கிடையாது, நேட்டிவ் பாப்புலேஷன் கால்நடைகளை மொத்தத்திலையும் அழிக்கணுங்கறதுதான் இதோட அஜெண்டா.
இல்ல அதுக்கெல்லாம் வந்து இந்திய அரசாங்கமும் இந்திய உச்ச நீதிமன்றமும் துணை போகுது அப்படியா சொல்றீங்க? அப்போ
அவங்க வந்து மிஸ்லீட் பண்றாங்க, மிஸ்லீட் பண்ணி இங்க இருக்க அரசியல்வாதிகளோட ஓட்டுக்காக நம்ம ஆட்சி பிடிக்கணும், ஒரு சேர்ல இருக்கணும் அப்படிங்கறத யூஸ் பண்ணி கோர்ட்டை வந்து மிஸ்லீட் பண்ணி அதை தவறான பாதையில கொண்டு போய் மக்களுக்கு எதிராகவே அதை திருப்ப பாக்குறாங்க.
இல்ல இப்ப இப்ப நீதிமன்றத்துல வந்து வழக்காடப்பட்ட பிறகு அது வந்து அவங்க நீதிபதிகள் கண்டுபிடிச்சது வந்து இந்த விளையாட்டு வந்து விலங்குகளுக்கு எதிரானது அல்லது விலங்குகளின் உரிமைகளுக்கு எதிரானது, ஒரு குரூவாலிட்டி கொடூரமானது அப்படிங்கிற காரணத்தினாலதான் தடை செய்ய இருந்திருக்கிறாங்க இல்லையா?
இல்ல இந்த தடை வந்து இன்னைக்கு வந்தது இல்ல, இந்த தடை வந்து இன்னைக்கு வந்தது கிடையாது. இந்த தடைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அது படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தி இந்த தடை வந்துட்டு தான் வந்ததுக்கு அப்புறம் தான் பூகாகமரமா வெடிக்க ஆரம்பிச்சு. எல்லாத்தையுமே வணிகமா பார்த்தா இப்படிதான் நடக்கும்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் அனு, விக்னேஸ்வரி மற்றும் மதன்ராஜ் ஆகியோர். இந்தியா வந்து சந்தையாக்குறது அப்படிங்கிற மாதிரி பல விவாதங்கள் பல காரணங்களை நீங்கள் சொன்னால் கூட எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு காரணம் இருக்கு என்னென்னா, ஜல்லிக்கட்டில் வந்து மாடுகளுக்கு வந்து என்ன மதுபானம் கொடுத்து அல்லது வந்து ஏதாவது பண்ணி அவங்க அதை வந்து என்ன அது ஒரு விளையாட்டுங்கிறதையும் தாண்டி கொடுமைப்படுத்துறது நடக்கு.
அதை வந்து இப்ப 2009 தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட்னு கொண்டுட்டு வந்து அதுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு காளைகளையும் ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட், போஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட், அதாவது ஒரு நம்ம மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி போய் எல்லா டெஸ்ட் ஸ்கேனு, பிபி, ஆல்கஹால் டெஸ்ட், பிரெத் அனலிங் டெஸ்ட் எல்லாம் பண்றோமோ அந்த மாதிரிதான் அந்த காளைகளையும் இந்த ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்டும் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி யார் இருப்பாங்க அங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கலெக்டர் மதுரையில் நடக்குதுன்னா மதுரையோட ஐபிஎஸ் இருப்பாங்க, எஸ்பி இருப்பாங்க, ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி ஆஃபீஸர் இருப்பாங்க, எல்லார் முன்னாடியும் தான் இந்த ஈவெண்ட்டே நடக்குதுங்க. ஒரு 2% 1% எங்கோ ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யற தவறுகளால அந்த பிக்சரை எடுத்துட்டு தான் இதை இவ்வளவு தூரம் ப்ரொஜெக்ட் பண்ணி பீட்டாங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இதுக்குள்ள இதுல இதை வந்து குரூயல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப கிரிக்கெட் பாத்தீங்கன்னா, இப்ப கிரிக்கெட் பாத்துக்கோங்க, இப்ப கிரிக்கெட்ல என்னன்னா மேட்ச் ஃபிக்ஸிங்னு ஒரு இது வந்துச்சு, அதுக்காக கிரிக்கெட் மொத்தமா பேன் பண்ணும். யார் யாரும் தப்பு பண்ணிக்காங்களோ அவங்கள இது பண்ணுங்க.
ஜல்லிக்கட்டு மட்டுமே வந்து தடை செய்யப்படலையே, அங்க சேவல் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இப்படி பல மாநிலங்களில் வந்து விலங்குகளுக்கு எதிராக நடந்த எல்லா கொடுமைகளையும் சேர்த்துதான் நிறைய 2-3 ஸ்போர்ட்ஸ் 2-3 விளையாட்டுகளை தடை பண்ணிருக்காங்க.
அதுதான் சொல்றோம் கால்நடைகள் பொதுவாகவே நேட்டிவ் பாப்புலேஷன், நேட்டிவ் கேட்டில் பாப்புலேஷனவே காலி பண்றதுதான் அவங்களோட நோக்கமே. அதனால அதுல சேவல் வரட்டும், ஆடு மாடு வரட்டும், ஜல்லிக்கட்டு வரட்டும், இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல.
இப்படியான வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தா கூட இதையெல்லாம் அனுமதிக்கிறது அரசு தானே?
இப்ப இருக்க நிலைமையை பாருங்க, மக்கள் எல்லாமே சொல்றாங்க எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு ஆதரிக்கிறாங்க. ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுல இருந்து பெரும்பான்மையா இருக்க ஒரு அரசியல் கட்சி ஜல்லிக்கட்டு வேணாம்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல, ஆட்சியில இருக்கவங்களும் சொல்றாங்க, எதிர்கட்சியில இருக்கவங்களும் சொல்றாங்க ஜல்லிக்கட்டு வேணும்னு. இப்ப திடீர்னு கோர்ட் வந்து சொல்லுது, அப்புறம் என்ன மக்கள் ஆச்சு? அப்ப கோர்ட்டே வச்சுக்கலாமே, எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறது, வேஸ்டா?
அரசாங்கம் வந்து புதிய சட்டம் போடலாமே, ஏன் வந்து மத்தியில வந்து புதிய சட்டம் ஒண்ணு கொண்டு வரல? இப்ப நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தா கூட அதை மாற்றி அமைக்கிற அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு இருக்கு இல்லையா?
அரசாங்கத்திலயும் ஒரு குள்ளனர் இருப்பாங்க, அரசாங்கத்திலயும் ஒருத்தர் இருப்பாங்க.
நாங்க வந்து மாடை வந்து எங்க வீட்டுல ஒரு ஆள் மாதிரி பாக்குறோம். இப்ப பெட்ராஸ்ல 20 மாடியில இருந்தா கூட, புது வீட்டுல 50 லட்சம் பிளாட் வாங்கினா கூட லிப்ட்ல மாடை ஏற்றி பசுமாட்டை வீட்டுக்குள்ள முதல் ஆளா கொண்டு போவாங்க.
உயர்ந்த சித்தாந்தம் பேசுறவங்க, சைவம் சாப்பிடுறவங்க, இவங்க வந்து சாமி மாடை வந்து கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு
அதுல இருந்து எண்ணெய், பட்டர், சீஸ் எல்லாமே அவங்களுக்கு
பால் எல்லாம் குடிப்பாங்க. மாடு என்ன உங்களுக்கு பால் கறக்குது, கண்ணுக்கு பால் கறக்குது. அப்ப அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட், நம்ம ஏதாவது கலாச்சாரத்துக்கு மாட்டை வந்துட்டு ஒழுங்கா வீட்டுல ஒரு ஆள் மாதிரி பார்த்தா அது தப்பு.
திரும்பவும் ஜல்லிக்கட்டு வந்து ஒரு விளையாட்டாக நடத்தணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறவங்க எந்த வகையில வந்து ஒரு சமரசம் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க?
குற்றச்சாட்டுகள் பொய் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களோ அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு நீங்க ஆள் போடுங்க, வந்து பாருங்க. இப்ப கிரிக்கெட் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் கூட ஆபத்தான விளையாட்டுன்னு சொல்லிடலாம். இவங்க சொல்ற கான்செப்ட் படி பார்த்தா கிரிக்கெட்லயும் தான் உயிர் சேதம் நடக்குது. இந்த பிலிப் ஹியூக்ஸ் இறந்து போனாரு பந்தடிப்பட்டு. இந்தியாவில சபா கரீம் வந்துட்டு கண்ணே போச்சு விக்கெட் கீப்பருக்கு. அவரு சபா கரீம் கண்ணு போனதுக்கு அப்புறம் தான் ரூல் போட்டாங்க, என்ன விக்கெட் கீப்பர்லாம் வந்து பேட்ஸ்மேன் கவசம் போடணும், தலைக்கவசம் போடணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ஒரு ரெகுலேஷன் போடாம மொத்தமா இந்த மாதிரி இந்த கோர்ட் பேன் பண்ண மாதிரி கிரிக்கெட்டே பேன் பண்ணியிருந்தா நமக்கு தோனி கிடைச்சிருப்பாரா? இல்ல வேர்ல்டு கப் தான் கிடைச்சிருக்குமா? சும்மா அபத்தமா பேசிட்டு இருக்காங்க எல்லாம்.
இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இப்ப வந்து இந்த எங்களோட நாட்டு மாடு எதையும் காக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா அது தரக்கூடிய அதுல எங்களோட இயற்கை விவசாயமும் அழிஞ்சு போகும். அதுக்கப்புறம் அந்த அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பால் ஏ டூ ரக பால் அதை அழிக்கணுங்கிறதுதான் இந்த லாபியோட நோக்கமே. அப்ப அந்த ஏ டூ பால் தான் வந்து இருக்கிறதுலயே உலக தரம் வாய்ந்த பால். அந்த ஏ ஒன் பால் ஜெர்சி மாடுகள், பெர்ஷியன் மாடுகள், மற்ற மாடுகள் எல்லாம் அந்த ஹைபிரிட் மிக்ஸ் பிரீடிங்னு சொல்லி ஒயிட் ரெவல்யூஷன்ல இருந்து ஆரம்பிச்ச கதை தான் இது. அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம இந்த நாட்டுல வந்து விட்டு இப்ப அதனாலதான் எங்க ஊர்ல வந்து டயாபெட்டிஸ் இன்ஃபர்டிலிட்டி இம்பார்டன்ஸ் ஜாஸ்தியான காரணம் பார்க்கின்சன் டிசீஸ் எல்லாமே இந்த ஏ ஒன் பால் குடிக்கிறனாலதான் வருது. நாட்டு மாட்டு பாலை குடிச்சா அதோட மில்க் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நாங்க ஆணித்தரமா ப்ரூவ் பண்ண முடியும் எங்களால.
அதான் எல்லாமே வணிகமா பார்க்காம இயற்கையோட ஒத்து வாழணும். நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வணிகமா பார்த்துட்டு குவாலிட்டியை விட்டுட்டு குவான்டிட்டிக்கு போயிட்டு இருக்கோம். தரத்தை விட்டுட்டு எவ்வளவு எண்ணிக்கையை பெருக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம்.
சரி, மிக நன்றி அனு, மதன்ராஜ், விக்னேஸ்வரி, மிக நன்றி.